السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وآله وصحبه أجمعين. وقد قال الله تعالى في القرآن القديم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم وما توفيقي الا بالله عليه توكلت واليه انيب அளவற்ற அருளாலனும் நிகரற்ற என்புடையனும் ஆகிய எல்லாமல் அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அண்ணல பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், சஹாபா பெருமக்கள், தாபியின்கள், தபா தாபியின்கள், இமாம்கள், நாதாக்கள் சார்ந்தவர்கள் அத்தனை பேர்கள் மீதும், அனைத்து முஸ்லிம்கள் மீதும், நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக. பேரன்போடு இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்லா ஷானஹு தஆலா மனித வாழ்வை ஒரு மகத்தான வாழ்வாக, ஒரு அற்புதமான வாழ்வாக அல்லாஹ் அமைத்து தந்திருக்கிறான். இந்த உலகிலே சங்கை மிக்க படைப்பாக படைக்கப்பட்ட மனிதன், இந்த உலகிலே வாழுகின்ற இந்த குறுகிய காலத்திலே அவனது மதிப்பிற்கும் கண்ணியத்திற்கும் எந்த குறைபாடும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹுவால் உயர்வுபடுத்தப்பட்ட மனிதன் எந்நிலையிலும் உயர்வானவனாகவே அவனது வாழ்வு அமைய வேண்டும் என்பதற்காக வேண்டி அவன் தன்னுடைய வேதங்களின் மூலமும் தூதர்களின் மூலமும் நமக்கு வழிகாட்டியிருக்கிறான். மனிதனுடைய கண்ணியத்திற்கு குறைவு ஏற்படுகிற போதெல்லாம் அவனுடைய மானத்திற்கும் மரியாதைக்கும் நாசம் ஏற்படுகிற போதெல்லாம் எப்படி மனித இனம் சஞ்சலப்படுமோ கவலைப்படுமோ அதுபோல அல்லாஹும் வேதனைப்படுகிறான். எனவேதான் ஒவ்வொரு மனிதருடைய மானங்களை காப்பாற்றுவதும் அவர்களுக்கு இருக்கிற கண்ணியத்தை காப்பாற்றுவதும் மற்ற முஸ்லிம்கள் மீது கடமை என்பதனை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உணர்த்தி இருக்கிறார்கள். கடைசி ஹஜ்ஜின் போது கூட இந்த நகரம் எப்படி உங்களிடத்திலே சிறப்பு மிகுந்ததாக கண்ணியம் மிகுந்ததாக இருக்கிறதோ, இந்த நாள் எப்படி உங்களிடத்திலே கண்ணியம் மிகுந்ததாக இருக்கிறதோ, அதுபோலத்தான் ஒவ்வொரு மூமினுடைய நிலையும் உங்களிடத்திலே இருக்கிறது, கண்ணியம் மிகுந்தது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தி காட்டினார்கள். மனிதனுடைய ஈமானும் அவர்களுடைய இறையச்சமும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அது பாதுகாப்புடன் இருந்தால் மரியாதையும் கண்ணியமும் பாதுகாப்பாக இருக்கும். இறையச்சம் குறைந்து விடுகிற போது, ஈமான் பலங்குன்றி போய்விடுகிற போது அந்த மானத்திற்கும் மரியாதைக்கும் கண்ணியத்திற்கும் உத்தரவாதம் கிடையாது. ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைக்கப்பட்டதாக இருக்கிறது, ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டதாக இருக்கிறது. ஒன்றை விட்டுவிட்டால் இன்னொன்று போய்விடும். எனவேதான் இஸ்லாம் மனிதனுடைய மரியாதையை காப்பாற்றுகிற, அவருடைய கண்ணியத்திற்கு இழுக்கு ஏற்படாதவாறு வாழ்ந்துகின்ற வாழ்ந்து கொள்ளுகிற முறைகளை நமக்கு தெளிவாக கற்றுத்தருகிறது. இஸ்லாம் சொல்லித்தருகிற மிக அற்புதமான குணங்களிலே, அழகிய குணங்களிலே, மார்க்கத்தோடு இணைந்திருக்கிற குணங்களிலே ஒன்றுதான் ஹயா என்று சொல்லுகிற வெட்கம். வெட்க சுபாவம் என்பது மனிதனுக்கே உரித்தானது. மற்ற பிரதானிடத்திலே அவைகள் இருந்த போதிலும் கூட அது மனிதனிடத்திலே இருப்பது மனிதனுக்கு தரப்பட்டிருக்கிற கிரீடம். அது அவனிடத்தில் இருக்கிற போது அவன் மரியாதைக்குரியவனாக இருப்பான், கண்ணிய மிகுந்தவனாக இருப்பான், இறையச்சம் உள்ளவனாக இருப்பான். எப்போது அந்த வெக்கம் அவனை விட்டு போய்விடுகிறதோ அப்போது எல்லாத்துக்குமே பழுது ஏற்பட்டு விடும். வெக்கம் இல்லாத ஒரு மனிதன் ஈமான் உடையவனாக இருக்க முடியாது. வெக்கம் இல்லாத ஒரு மனிதன் இறையச்ச முடிவனாக வாழ முடியாது. இவைகள் அனைத்துக்கும் பாதுகாப்பாக இருப்பது வெக்கம். நபிகளாயும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள், அரபவன் மின் சுனனில் முர்சலீன், உலகத்தில் அனுப்பப்பட்டிருக்கிற அத்தனை ரசூல்மார்களும் நபிமார்களும் நான்கு வழிமுறைகளை அவர்கள் கையாண்டிருக்கிறார்கள். இது யாருமே விட்டதில்லை. அதில் ஒன்று அத்தாத்தூர், மனம் பூசுதல், நல்ல நறுமணங்களை பூசிக்கொள்வது நபிமார்களுடைய வழிமுறையாக இருக்கிறது. இரண்டாவது ஒன்னிக்கா, திருமணம் செய்து கொள்ளுதல், உலகத்திலே அனுப்பப்பட்ட அனைத்து நபிமார்களும் சைதுனா ஈசா அலை இஸ்லாம் அவர்களை தவிர்த்து மற்ற அனைவர்களுமே திருமணம் முடித்திருக்கிறார்கள். மூன்றாவது வசிவாக், வாயை சுத்தம் செய்தல், விசுவாக்கு செய்தல், வழித்துளக்குதல், இதுவும் எல்லா நபிமார்களுடைய வழிமுறைகளாக இருந்திருக்கிறது. நான்காவது அல் ஹயா, வெக்கம் கொள்ளுதல். வெக்கம் கொள்ளுதலும் அவருடைய வாழ்க்கையிலே இன்றியமையாது அமைந்திருக்கிறது என்பதனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி காட்டுவார்கள். அறிவிக்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, இன்ன மிம்மா அத்ரக்கன் கலாமின் நுபுவத்தில் உலா, முன்பு அனுப்பப்பட்ட நபிமார்களுடைய ஒட்டுமொத்த போதனையில, ஒட்டுமொத்த பேச்சுக்களில இருக்கிற ஒரு சாரம் என்னவென்று சொன்னால், உனக்கு வெக்கம் மட்டும் இல்லை என்று சொன்னால் நீ எதை வேண்டுமானாலும் செய்து கொள். வெக்கம் இல்லாதவனுக்கு எதுவுமே தடை இல்லை, எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். இந்த சாரம் முன்னால் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களுடைய பேச்சுக்களின் சாரமாகும் என்று குறிப்பிட்டு காட்டுவார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா நிலையிலும் வெட்கப்பட வேண்டும். பெண்களுக்கு மட்டுமே உரித்தானது சொந்தமானது அல்ல, மனித வர்க்கம் முழுவதற்கும் சொந்தமானது. சல்மான் பாரிசி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், நான் மரணித்து திரும்ப எனக்கு உயிர் கொடுக்கப்பட்டு, திரும்ப மரணித்து திரும்ப உயிர் கொடுக்கப்பட்டு, இப்படியே மூன்று முறை நான் மரணித்து உயிர் கொடுக்கப்படுவது என்பது அவ்வளவு ஒரு கஷ்டமான விஷயம். ஒவ்வொரு மரணத்தின் போது மரண வேதனை இருக்கிறது இல்லையா, அதை அனுபவித்த பிறகுதான் மரணம் அடைய முடியும். மூன்று முறை நான் வேதனைப்பட்டு மரணித்து திரும்பவும் உயிர் கொடுக்கப்பட்டு திரும்பவும் நான் மரணித்தாலும் கூட அதை நான் ஏற்றுக்கொள்வேன், அதை சகித்துக் கொள்வேன். ஆனால் வேறொரு மனிதன் என்னுடைய அவுரத்தை, நான் மறைக்க வேண்டிய பகுதியை அவன் பார்த்து விட்டால், அல்லது அவனுடைய மறைக்க வேண்டிய பகுதியை நான் பார்த்து விட்டால், அதைவிட எனக்கு இப்படி மரணிப்பது சிறந்தது, உயர்வானது என்று சொல்லி காட்டுகிறார்கள். அவுரத்து என்பது இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அவுரத்து என்பது ஆண்களுக்கு தொப்புளுக்கும் முழங்காலுக்கும் மத்தியிலே இருப்பது. இது கட்டாயமாக மறைத்தே ஆக வேண்டும் எல்லா நேரத்திலும். அதற்கு மேல் கண்டைக்கால் மறைப்பதும், மேல் இருக்கிற வயிற்றையும் மார்பகத்தை மறைப்பது, தோள்பட்டையை மறைப்பது, கையை மறைப்பது, தலையை மறைப்பதெல்லாம் சுன்னத்தான வழிமுறை. எவ்வளவுக்கு எவ்வளவு மறைக்கிறோமோ அவ்வளவுக்கு சுன்னத்துடைய நன்மை கிடைக்கும். சில பேர்கள் அந்த பேணுதலுக்காக கீழ் இருக்கக்கூடிய வேஷ்டியை மேலே தூக்கி கட்டியிருப்பார்கள், கண்டை கால் வெளியிலே தெரியும். கண்டை காலம் மறைக்க வேண்டிய பகுதி தான். ரொம்ப பயபக்தியோடு இருக்கிறோம் என்பதற்காக ரொம்ப தூக்கிடக்கூடாது. அப்படி தூக்கி தொழுகின்ற போது முட்டிக்கால் வெளியிலே தெரியும், தொழுகை கூடாமல் போய்விடும். எனவே மறைக்க வேண்டிய அளவுக்கு எது எப்படி இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறதோ அந்த அளவுக்கு மறைக்க வேண்டும். கணுக்கால் என்று சொல்லுகிற அந்த கணுக்கால் மட்டும் மறையக்கூடாது. நாம் அணையக்கூடிய கீழாடை அதற்கு மேலாக இருக்க வேண்டுமே தவிர, முட்டிக்காலுக்கு பக்கத்தில் கொண்டு போய் இசார் என்கின்ற அந்த வேட்டியை அணிந்து விடக்கூடாது. அதுக்கெல்லாம் மறைக்க வேண்டிய பகுதி. ஒரு மனிதன் கட்டாயமாக தன்னுடைய தொப்புளிலே இருந்து முழங்கால் வரையிலும் மறைப்பது கட்டாயமாக பரவலாகும். அப்படி வெளியிலே தொடையோ, தொடையினுடைய பகுதியோ அல்லது அதற்கு பிற்பகுதியோ தெரிவது ஹராமாகும், பாவமான காரியமாகும். தொழுகில மட்டுமல்ல, எல்லா இடத்திலும் அது ஹராமதான். தொழுக, அப்படி தொழுதா தொழுகை கூடாது. இவைகள் தான் அவுரத்து என்று சொல்லப்படும். பெண்களுக்கு முகமும் இரண்டு மணிக்கட்டை தவிர பாக்கி முழுவதுமே அவுரத்து தான். அவர்கள் முடியும் அவுரத்து தான், அவருடைய கைகளும் அவுரத்து தான், எதுவுமே அவர்களுடைய அவுரத்து வெளியிலே தெரியக்கூடாது. இது மறைக்க வேண்டிய பகுதி என்று இஸ்லாம் கட்டாயப்படுத்தி இருக்கிறது. முகத்தை சமயத்திலே தேவைப்பட்டால் மட்டுமே, அதாவது மகரமான இடத்திலே மட்டுமே முகத்தை காட்டிக் கொள்ளலாம். அவசியப்படுகின்றவர்களிடத்திலே வெளியிலே போகிற போதெல்லாம் முகத்தையும் மறைத்துக் கொள்ள வேண்டும். முகத்தை வெளிக்காட்டுவதன் மூலமாக பலவித செல்கின்ற போது மற்ற ஆடவர்கள் பார்ப்பார்கள் என்ற நிலை இருக்கிற போது முகத்தையும் கூட மறைத்துக் கொள்ள வேண்டும். பெண்கள் இப்போது புர்கா என்று சொல்லி அணுகிறார்கள், அது உடலை மறைக்கிறது, ஆனால் அவர்களது உள்ளத்திற்கு அது தெரியவில்லை. முன்பர்கள் முன்பெல்லாம் பெண்கள் துப்பட்டா என்று போஸ்து கொண்டு வருவார்கள். ஒரு வெள்ளை நிறமான ஒரு ஆடையை முழுவதுமாக உடல் முழுவதும் போர்த்தியிருப்பார்கள். சமயங்களிலே சில ஊர்களிலே பார்த்தால் முகத்தையும் கூட அதை கொண்டு மறைத்திருப்பார்கள். ஒரு தெருவிலே நடந்து வருகிற போது யாராயிலும் ஆடவர்கள் அந்த தெருவிலே அவர்களுக்கு நேராக நடந்து வந்தால் அப்படியே கோணி குறுகி போய் ஒதுங்குவது கிடமில்லாமல் இருந்தாலும் கூட அந்த சிவத்தோடு ஒட்டி தங்களை இணைத்துக் கொள்ளுகிற காட்சிகளை எல்லாம் பார்த்திருக்கிறோம். இது ஒரு நேரம் இருந்தது. அப்போது இஸ்லாமியர்கள் நல்ல விதமாக இருந்தார்கள், கண்ணியமாக இருந்தார்கள், மதிப்பு வைக்கவர்களாக காணப்பட்டார்கள். இன்றைக்கு எத்தனை ஆண்கள் போனாலும் சரியே அவர்கள் தாராளமாக அந்த கருப்பு புர்காக்களை போட்டுக்கொண்டு நல்ல விதமாக நடந்து வருகிறார்கள். யாரு பார்த்தாலும் பார்க்காட்டாலும் பிரச்சனை இல்லை, நம்ம தான் புல்லா மறைச்சிருக்கிறவன் அப்படின்னுங்கிற அந்த துணிவிலே அவர்கள் நடந்து போகிறார்கள். இந்த நேரங்களிலே அந்த சில நேரங்களில் அவர்கள் அணுகிற புர்காக்களே கவர்ச்சியானதாக அமைந்து கொள்கிறது. அதுக்கு எவ்வளவு விலை கேட்டு எடுத்துக் கொடுத்தாலும் எடுத்துக் கொடுப்பதற்கு ஆண்கள் இருக்கிறோம். அது எத்தனை விலை பிடித்ததாக இருந்தாலும் சரி, இப்படியெல்லாம் காலம் போக போக மனிதர்களுடைய நடைமுறைகளிலே நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு விட்டன. சிறு குழந்தைகளை வளர்த்துகிறோம், அவர்கள் வெக்கத்தோட நாம் வளர்த்துகிறோம். சிறு பிள்ளைகளுக்கானே என்பதால் நினைத்துக் கொண்டு 4, 5 வயது 6 வயது ஆகிய குழந்தைகளை கூட குட்டை பாவாடை அணிய வைத்து மேலே இருக்கிற அந்த கழுத்து பகுதியிலும் கைப்பகுதியிலும் வெளியிலே தெரிகிற அளவுக்கு, சில நேரங்களிலே வயிறு கூட வெளியிலே தெரிகிற அளவுக்கு அவர்களுக்கு ஆடை வாங்கி கொடுக்கிறோம். சிறு வயதில் இருந்தால் அப்படி பழகினார்கள் என்று சொன்னால் பெரிய வயதாகிற போது அந்த ஸ்தலங்களுடைய வெட்கம் போய்விடும். எனவே அவர்கள் அதை மறைக்க வேண்டும் என்ற எண்ணமே அவர்களுக்கு ஏற்படாது. இஸ்லாம் சொல்லித் தருகிறது அவர்களது முடியும், அவர்களது நகங்களும் எல்லாமே அவரது தான். அவருடைய குரலும் கூட அவர் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான், ஆங்கிலத்திலே பேசுகிற போது ஆங்கிலை கவர்கிற விதத்திலே அவர்களிடத்திலே குலைந்து குலைந்து பேசாதீர்கள், அவர்கள் உள்ளங்களில் உங்களின் மீது ஒரு இச்சை உண்டாகும். எனவேதான் இஸ்லாம் சொல்லுகிறது அவர்களை அவர்களிடத்திலே பேசுகிற போது அந்த குரலும் கூட அவரை மறைக்க வேண்டிய இடம். அத்தனை மேடைகளில் பெண்கள் வீராவேசமாக பேசுகிறார்கள், ஆயிரக்கணக்கான ஆண்களுக்கு முன்னால் நின்று கொண்டு பேசுகிறார்கள். நாங்கள் தான் இஸ்லாத்துடைய ஒரிஜினல் கூட்டம் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், இஸ்லாத்தை குளிதோண்டி புதைக்கிற வேலை இல்லையா இது? பெண்கள் மேடையேறி பேசுகிற நிலையெல்லாம் இப்போது வந்துவிட்ட காரணத்தினால் எங்கு நோக்கிலும் முஸ்லிம்களுக்கு பிரச்சனை, முஸ்லிம்களுக்கு சோதனை. முஸ்லிம்கள் எல்லா நேரங்களிலும் அச்சத்தோடும் பயத்தோடும் வாழ வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிற சூழ்நிலை. இஸ்லாத்தை நாம் தவறவிட்டு விட்டோம், இஸ்லாமின் நடைமுறைகளை நாம் கைவிட்டு விட்டோம், அதனால் நமக்கு பாதுகாப்பு கிடையாது. அன்புக்குரியவர்களே, எந்த நாடுகளிலெல்லாம் இஸ்லாம் பாதுகாக்கப்படுகிறதோ, இஸ்லாமின் நடைமுறைகள் அந்த நாடுகளிலே எந்த நாடுகளிலெல்லாம் உயர்வாக கருதப்படுகிறதோ அங்கு இஸ்லாம் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இங்கிலாந்திலும் சரி, அதுபோன்று ஐரோப்பிய நாடுகளிலே பல நாடுகளிலும் சரி, கிட்டத்தட்ட 80% பெண்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். காரணம், அதில் இருக்கிற அந்த பௌத்திரமான வாழ்க்கை. ஒரு பெண்மணி மருத்துவ பெண்மணியாக இருக்கிற இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் இங்கிலாந்தில். அவர் பேட்டி கொடுக்கிற போது சொன்னால், நான் ஒரு மருத்துவர், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நான் வைத்தியம் பார்க்கிறேன். அப்படி பார்க்கிற போது என்னுடைய மருத்துவம் அதனுடைய திறமையெல்லாம் யாரும் பார்ப்பதில்லை, சில ஆண்கள் என்னுடைய கவர்ச்சியை மட்டும்தான் பார்க்கிறார்கள், என்னுடைய அழகை மட்டும்தான் பார்க்கிறார்கள். இதிலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் என்பதற்காக வேண்டியே முஸ்லிம்கள் அணிவது போல புர்காவை அணிந்து கொண்டு நான் மருத்துவம் செய்தேன். அப்படி நான் புர்கா அணிந்து கொண்டு வந்த போது யாரும் என்னை சீண்டி பார்க்கவில்லை, என்னை ரசித்து பார்க்கவில்லை. அப்போதுதான் எனக்கு வழங்கியது, இஸ்லாம் பெண்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பை வழங்கி இருக்கிறது என்று சொல்லி நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என அந்த பெண்மணி பேட்டியிலே சொல்வதை பார்க்கிறோம். அந்த அளவுக்கு ஒரு செயல், அதாவது இஸ்லாத்தினுடைய ஒரு குணம் ஒரு இடத்துல இருக்குமானால் அது இஸ்லாத்தை வளர செய்யும். அந்தந்த நாடுகளில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய வளர்ச்சி எதனை அடிப்படையாக வைத்து என்று சொன்னால், ஆபாசம், அந்த ஆபாசத்தை வெறுத்ததின் காரணத்தினால் இஸ்லாத்தினைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய உடைகளிலே ஆபாசம், உடைய செயல்களிலே ஆபாசம், தந்தைக்கு முன்னாலே மகன் தன்னுடைய காதலியோடு சொல்ல பச்சாத்தாபம் செய்து கொண்டிருப்பான். அது அவர்களுக்கு ஒன்றுமே குற்றமாக தெரியாது. நம்ம முன்னாடி மகன் பீடி சிகரெட் குடிப்பதற்கு கூட பயப்படுவான் இல்லையா, அதை மறைத்து செய்வான். அந்த ஒரு குற்றம், அந்த குற்றம் என்று அவன் விளங்கி வைத்த காரணத்தினால் அதை தந்தைக்கு முன்னாலேயோ அல்லது பெரியவர்களுக்கு முன்னாலேயோ அதை செய்வதை அவன் தவிர்க்கிறான். அந்த அளவுக்காக ஒரு வெக்கம் இருக்கிறது. ஆனால் மேலை நாடுகளிலே தாய்ந்தர்களுக்கு முன்னாலேயே தான் விரும்புகிற பெண்ணை கொண்டு வந்து அவர்களோடு விளையாடுவதும் உறவாடுவதும் வழக்கத்தில் இருந்து வந்திருக்கிற காரணத்தினால் அது அவர்களுக்கு எதுவுமே தவறாக தெரிவதில்லை. இது மாதிரியான நிலையில முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிற போதுதான் அங்கு இருக்கிற மனிதர்கள், மனசாட்சி இருக்கிற மனிதர்கள் யோசிக்கிறார்கள், இஸ்லாம் எவ்வளவு உயர்வான மார்க்கம், அதில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை விளங்குகிறார்கள். இஸ்லாத்தை நோக்கி படையாக வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியா மட்டுமல்ல, உலகம் முழுவதையும் இஸ்லாம் ஆக்கிரமிக்கும். உலகம் முழுவதையும் இஸ்லாமியர்கள் நிறைந்திருப்பார்கள். ஒவ்வொரு நாடுகளிலும் நான்காவது, ஏழாவது, எட்டாவது இடத்தில் இருக்கிற முஸ்லிம்கள் இன்றைக்கு உலக அந்த அந்த நாடுகளிலே இரண்டாவது பெரிய மதம் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. இதற்கு காரணம் இஸ்லாத்தினுடைய நெறிமுறைகள் அங்கே கடைபிடிக்கப்படுகிற காரணத்தினால்தான். அன்புக்குரியவர்களே, ஆரம்பத்திலிருந்தே வெக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும், வெக்கப்படுகிற சூழ்நிலை ஏற்படுத்த வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி சஹாபாக்களுக்கு சொல்லுகிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு கன்னிப்பெண் திரையில இருக்கிறபடி வெக்கப்படுவாளோ அதுபோல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெக்கப்படுவார்கள். கன்னிப்பெண், அதாவது அந்த வெக்கத்திலே இப்ப நம்ம பார்க்க முடியாது. ஒரு நேரம் அப்படி இருந்தது, அந்த பெண்கள் திரைக்கு பின்னால் இருந்து கொண்டு கூட வெக்கப்படுவார்கள். அந்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெக்கப்படுவார்கள். ரசூலுல்லாஹி குணம் அப்படி இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜெயிர பின் அல்லாஹ் தஆலாவுடைய திருமணம் முடித்து ஒரு வலிமா விருந்து ஏற்பாடு செய்தார்கள். இந்த வலிமா விருந்தை சாப்பிட்ட சஹாபாக்கள் இரவு நேரம் நெடுநேரமாகவும் அங்கிருந்து கலைந்து செல்லவில்லை, அந்த வீட்டிலே உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். இந்த ரசூலுல்லாஹ்வுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்வதற்கு வெட்கப்பட்டார்கள். அல்லாஹ் குர்ஆனில் அப்படியே பதிவு செய்திருக்கிறான், நீங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை விருந்துக்கு அழைத்தால் உணவு பிறகு வீட்டுக்கு போங்கள், தயாராவதற்கு முன்னாடியே அங்க போய் உட்கார்ந்துடாதீங்க. எந்த விருந்தாக இருந்தாலும் சரி, நமக்கும் அதுதான், உணவு தயாரிப்பதற்கு முன்னதாகவே அங்கு போய் உட்கார்ந்து இருக்க வேண்டாம், உணவு தயாரான பிறகு அந்த இடத்துக்கு போங்க. உணவு உண்டு விட்டால் அங்கிருந்து கலைந்து விடுங்கள். நீங்கள் அதற்கு மேற்கொண்டு அங்கே பேசிக் கொண்டிருப்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடைவெளி ஏற்படுத்துகிறது, சங்கடத்தை ஏற்படுத்துகிறது. அதை அவர்கள் உங்களிடத்திலே சொல்வதற்கு வெட்கப்படுகிறார்கள். ஆனால் உண்மையை சொல்வதற்கு அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான். அல்லாஹ் லா யஸ்தஹி மினல் ஹக், அல்லாஹ் தஆலா உண்மையை சொல்ல வெட்கப்பட மாட்டான் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறான். அந்த அளவுக்கு தனக்கு ஏற்படுகிற சங்கடத்தை கூட சஹாபாக்களிடத்திலே தெரிவிப்பதற்கு வெட்கப்படுகிற அளவுக்கு அவருடைய குணம் இருந்தது. சைதுனா உஸ்மான் அப்பான் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு காமில் ஹயா என்று சொல்வார்கள், காமில் ஹயா வல் ஈமான், ஈமானிலும் வெட்கத்திலும் பரிபூர்ணத்துவம் பெற்றவர்கள். பெண்களை விட அதிகமாக வெட்கப்படுவார்கள். இந்த வெட்கத்தின் காரணத்தினால் என்ன ஏற்படும் என்று சொன்னால் கெட்ட பேச்சுகள் வராது. நம்மளா சர்வசாதாரணமாக தவறான, மோசமான, இழிவான வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து டக்கு என்று வெளிப்பட்டு விடும். வெட்க சுபாவம் அவர்களுக்கு அப்படி வராது, கொஞ்சம் யோசித்து பார்ப்பார்கள். அது மட்டுமல்ல, வெட்கத்தினுடைய அடையாளமே என்ன என்று சொன்னால், எதையெல்லாம் நாம் வந்து வெளியிலே சொன்னால் நமக்கு அது குறைவாக நாம் கருதுவோமோ, வெளியிலே தெரிந்து விட்டால் அது நமக்கு கேவலம் என்று நாம் கருதுவோமோ, அந்த மாதிரி விஷயங்களை மறைவாகவும் செய்யக்கூடாது. வெளியில பார்க்கிறவங்க நல்லா பேசுகிறது, சகஜமாக ரொம்ப கண்ணியமாக நடந்து கொள்வது, வீட்டில் போனா அசிங்கசியமா பேசுறது, தன்னுடைய பிள்ளைகளிடத்திலே மோசமாக பேசுவார்கள், வெளியிலே வந்து பார்த்தா நல்ல மனுஷன், அவரா தங்கமான மனுஷன் அப்படிம்பாங்க. அவருடைய பையன் போய் கேட்டா அவர் பேசுற வார்த்தைகள் எவ்வளவு மோசமானது என்று தெரியும். அவரிடத்தில் வேலை செய்யக்கூடிய பணியாளர்களிடத்திலே கேட்டால் அவர் எப்படிப்பட்ட மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தவர் என்பது தெரியும். இப்படி இருப்பது வெட்கமல்ல. எதை நாம் மற்றவர்களுக்கு முன்னால் சொல்வதற்கு வெட்கப்படுவோமோ, அதை மறைவான இடத்திலும் தனிமையாக இருக்கிற போதும் அதை சொல்லக்கூடாது என்பதுதான் வெட்கத்தினுடைய அடையாளமாகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கெல்லாம் சொல்லி தந்திருக்கிறார்கள், லா யஹிலு லியஹதின் ஐ யதுல் ஹம்மாம இல்லா பிமஸரி, குளிப்பதற்காக எங்கள் குளியல் அறைக்கு போனால் கீழ் நீங்கள் குளியுங்கள். அது அல்லாமல் குளிப்பது உங்களுக்கு ஆகுமானதல்ல. குளியலறையில இரண்டு விதமான மறைவிடம் இருக்கிறது. ஒன்று மனிதர்களுக்கு மறைக்கின்ற மறைவிடம். அந்த காலத்தில் வசதி இல்லாத நேரங்களிலே தெருக்களிலே இருக்கிற பைப்புகளிலே நின்று தண்ணீர் பிடித்துக் கொண்டு அங்கே குளிப்பார்கள். சாபாக்கள் அப்படி சிலர்கள் அப்படி இருந்தார்கள். தெருவில் நின்று கொண்டு குளித்துக் கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டிப்பு செய்தார்கள். குளிப்பவர்களுக்கு இரண்டு அவுரத். ஒன்று மறைவாக குளிக்க வேண்டும், மனிதனுடைய கண்களுக்கு மறைவாக. இரண்டாவது அவுரத் அல்லாஹ்வுடைய பார்வையிலிருந்து மறைவாக குளிக்க வேண்டும். அது எப்படி என்று சொன்னால், கீழாடை அணிந்து எந்த அளவுக்கு அணிய வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறதோ, பரவாக்கி இருக்கிறதோ, அந்த அவுரத்தை முழுவதுமாக மறைத்து குளிக்க வேண்டும். ஒரு மனிதர் கேட்டார், யா ரசூலல்லாஹ், யாருமே இல்லை, அப்படி வெறுமனே குளிக்கலாமா, எந்த ஆடையும் இல்லாமல், ஒட்டு துணி கூட இல்லாமல் குளிக்கலாமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் வெட்கப்படுவதிலே மிகவும் தகுதி மிக்கவன் அல்லாஹ். அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்க அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா, உங்களை உள்ளத்திலே ஓடுகிற விஷயங்களும் கூட அல்லாஹ்வுக்கு தெரியும். எனவே அல்லாஹ் பார்க்கிறான் என்று கவனம் ஏற்பட வேண்டும். எனவே எந்த நிலையிலும் துணி இல்லாமல் குளிக்கக்கூடாது, அறை நிர்வாணமாகவும் குளிக்கக்கூடாது. முழுவதுமாக தொப்புளில இருந்து முட்டி வரைகின்ற வரை துணி அணிந்துதான் குளிக்க வேண்டும். அல்லாமா சுஃபியான் ரஹ்மத்துல்லா, சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லா அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், உலகிலேயே நீங்கள் நரகவாதிகளை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அரைகுறை ஆடையோடு, கச்சை ஆடையோடு குளிக்கின்ற மனிதரை பார்த்துக் கொள்ளுங்கள், அது நரகவாதியின் அடையாளம் என்று சொல்வார்கள். எனவே தனியாக குளிக்கிற போதும், மறைவாக குளிக்கிற போதும் கூட இப்படித்தான் குளிக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தி காட்டுவார்கள். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வார்கள், லா யஸ்ரஹு துஹூலில் ஹம்மாமி இல்லா பி இஸாரைனி, இஸாரில் அவ்ரத்தி வ இஸாரில் ஐனி. நான் சொன்னது போல குளிக்க போவர்களுக்கு இரண்டு விதமான மறைவிடம். ஒன்று மனிதனுடைய கண்களை விட்டு மறைவாக குளிப்பது, மற்றொன்று தன்னுடைய கண்ணுக்கு மறைவாக குளிப்பது. தான் பார்க்கக்கூடாத இடங்களை, தன்னுடைய உறுப்புகளை கூட பார்ப்பதற்கு நமக்கு இது கிடையாது, அனுமதி கிடையாது. தேவையில்லாமல் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது, அப்படி பார்ப்பதால் பலவிதமான பிரச்சனைகள் இருக்கின்றெல்லாம் எல்லாம் கிதாபுகளிலே, கிரந்தங்களில் எழுதப்பட்டிருப்பதை பார்க்கலாம். யார் அதிகமாக மறைவிடத்தை பார்க்கிறார், அவர்களுக்கு மறதி ஏற்படும், மறதி உண்டாகும். மறதி எல்லா நேரத்திலும் மறதி 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 உண்டாகும். அப்படி பார்க்கக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள். கணவன் மனைவியாக இருந்தாலும் கூட ஒருவருடைய அவரத்தை ஒருவர் பார்த்து விடக்கூடாது. அப்படி அப்படி இல்லாத முறையில அவரிடத்தில் உறவு கொள்ளுகின்ற முறையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அளவுக்கெல்லாம் நம்முடைய பார்வையை, நம்முடைய வெக்கத்தோடு அதை பயன்படுத்துகிற முறைகளை எல்லாம் ஹதீஸ்களிலே நாம் தெளிவாக காண முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், இத்தஹயூ மினல்லாஹி ஹயா, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் வெட்கப்பட்டுக் கொள்ளுங்கள், எப்படி வெட்கப்படும் வேண்டுமோ அந்த முறையில் வெட்கப்பட்டுக் கொள்ளுங்கள், அல்லாஹ்விடத்திலிருந்து வெட்கப்பட்டுக் கொள்ளுங்கள். ஏன்னா அல்லாஹும் நம்மை வெட்கப்படுகிறார். நம்மை பார்த்து ஹதீஸில் வருகிறது, ஒரு மனிதர், வயதான ஒரு மனிதர், தாடி முடியெல்லாம் நரைத்து பழித்து போன ஒரு மனிதர் இருக்கிறமே, அல்லாஹ்விடத்தில் யாருலாம் எனக்கு அதை கொடு இதை கொடு என்று சொல்கிற போது, அந்த கரங்களை வீணாக வெறுமனே திருப்பதற்கு அல்ல வைக்கப்படுகிறார் என்று சொல்லலாம் சொல்லி காட்டுவார்கள். அதுபோலத்தான் ஒரு மனிதர், வயதான மனிதர், அவருக்கு அல்லாஹ் வைக்கப்பட்டு அவரே அல்லாஹ்வுத்தால அவருக்கு கேட்டதை கொடுக்கிறார், வெறுமனே திருப்பி விடக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் வயோதிக நேரத்திலே தவறான செயல்பாடுகளில் ஈடுபடுபவர்கள் அல்லாஹ்வை பற்றி கொஞ்சமும் வைக்கப்படாமல், அல்லாஹ்வை பற்றி வெக்கம் கொஞ்சமும் கூட இல்லாமல், வயது முதிர்ந்த நேரத்திலும் கூட தவறான பேச்சுக்களை பேசுகிறவர்கள், தவறான செயல்பாடுகளில் ஈடுபடுகிறவர்கள் எந்த அளவுக்கு இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் வேதனைப்படுகிறார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டத்திலே சொல்லி காட்டுவார்கள். அந்தந்த வயசு வரும்போது அந்தந்த இது வந்துவிட வேண்டும். இங்கே ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுகிறார்கள், ஒரு மனிதர் அல்லாஹ்விடத்திலே வெட்கப்படுகிற முறையில நீங்கள் வெட்கப்பட்டுக் கொள்ளுங்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், இன்னா நஸ்தஹீ மினல்லாஹி வல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்விடத்திலே எப்படி நாங்கள் வெட்கப்பட முடியுமோ அப்படி நாங்கள் வெட்கப்பட்டுக் கொள்ளுகிறோம், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னபோது கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லைஸ தாலிக, அது அல்ல, நீங்க விளங்கியதல்ல, வலாக்கின் மனிஸ்தஹீ மினல்லாஹி ஹக்கல் ஹயாயி, அல்லாஹ்விடத்திலே எப்படி வைக்கப்பட வேண்டுமோ அப்படி வைக்கப்பட வேண்டும் என்பதற்கு பொருள் என்ன தெரியுமா? தலையை, தலையிலிருந்து வெளிப்படுகிற சிந்தனைகளை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். மண்டையில ஏற்படுகிற சிந்தனை, மூளையில ஏற்படுகிற சிந்தனை இருக்கிறது, எப்படி வேண்டுமானாலும் சிந்திக்கலாம். சிந்தனைக்கு ஒரு எல்லையில் என்பதெல்லாம் கிடையாது. அல்லாஹுக்கு பிடிக்காத விஷயங்களை பற்றி சிந்திக்க கூடாது. அல்லாஹ் வெறுக்கக்கூடிய விஷயங்களை உங்களது சிந்தனையில கொண்டு வரக்கூடாது. அப்படி வைக்கப்பட வேண்டும். சோதனைகளை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். மரணத்திற்கு பிறகு கபருடைய வேதனை, கபருடைய சோதனை, அதற்கு பிறகு எல்லாம் நடைபெறுகிற கேள்வி கணக்கு, நரகம், சொர்க்கம் என்ற எல்லா சிந்தனைகளும் அதை நினைவு உங்களிடத்தில் இருந்து கொண்டு இருக்க வேண்டும்.
சுபாவம் வந்துவிட்டது என்று
சொன்னால் தவறிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும். எனவேதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள், வெட்கம் என்பது நன்மையை தவிர வேறு எதையும் கொண்டு வராது, கெடுதியை கொண்டு வராது. வெட்கப்பட்டதுனால இந்த மாதிரி வந்துச்சுன்னு சொல்லி கெடுதியை யாரும் சொல்ல முடியாது, அது நன்மையைத்தான் கொண்டு வரும். ஒரு சஹாபின் ஒரு சஹாபிக்கு சொல்லிக் கொண்டிருந்தார், அவர் வெட்கப்படக்கூடிய சுபாவமுள்ளவராக இருந்தார். அவர்கிட்ட போய் அதெல்லாம் அப்படிலாம் வெட்கப்படக்கூடாது, நம்ம சொல்றோமா இல்லையா, நம்ம வீடு சாப்பிடுங்க நல்ல, அதை வெக்கப்படாதீங்க அப்படின்னு சொல்வது போல அவர் தெருவிலே நின்று கொண்டு அப்படியெல்லாம் வெக்கப்படக்கூடாது உபதேசம் செய்து கொண்டிருந்தார். பெருமானார் சல்லல்லாஹு அந்த வழியாக போனார்கள். போன போது அந்த உபதேசம் செய்து கொண்டிருக்கிற மனிதரை பார்த்து சொன்னார்கள், தாஹு அவரை விட்டு விடுங்கள், வெக்கம் என்பது ஈமான், அல் ஹயா பிலாத்து மினல் ஈமான், வெக்கம் என்பது ஈமானின் ஒரு பகுதி என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கிளைகளை கொண்டது என்று சொல்லிவிட்டு அதிலே உயர்ந்தது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவாகும். அதில் ஆக கடைசியானது தெருவிலே ரோடுகளிலே கிடக்கக்கூடிய இடர் தரும் பொருட்களை அகற்றுவது. அல் ஹயா பிலாத்தும் மினல் ஈமான், வெக்கம் கொள்வது ஈமானின் ஒரு துண்டு ஒரு பகுதி என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா சந்தர்ப்பங்களிலும் வெக்கத்தை ஈமானோடு இணைத்து சொல்கிற ஹதீஸ்களை தான் பார்க்க முடியும். அது ஈமானுடைய பண்பு, ரசூல்மார்களின் பண்பு, இஸ்லாத்திலே உயர்ந்த குணமாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு குணம். அதை நாமும் கடைபிடிக்க வேண்டும், வீட்டாருக்கும் அதை கடைபிடிக்க சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு உலகம் முழுவதும் பார்க்கிற போது அந்த சுபாவம் முழுமையாக போய்விட்டது. எல்லா சந்தர்ப்பங்களிலும் வீடுகளிலே உட்கார்ந்து வீடியோ டிவி பார்ப்பதன் மூலமாக, அதில் அரைகுறை ஆடைகளை அணிந்து கொண்டு வருவதன் மூலமாக அதை குழந்தைகள் பார்க்கிறார்கள், பெற்றோரும் உட்கார்ந்து பார்க்கிறோம் இல்லையா. யாருக்கும் அந்த வெக்கம் என்பது ஏற்படுவதில்லை. மோசமான காட்சிகள் வருகிற போது அதை அடைப்பதற்கு சொல்வதற்கு மனமும் வருவதில்லை, பிள்ளைகளும் அதை பார்க்கிறார்கள், பெற்றோர்களும் உட்கார்ந்து பார்க்கிறோம். அப்படி வாழ்க்கை எதிர்கால வாழ்க்கை எப்படி போகும்? பக்குவம் அடையாத சந்தர்ப்பங்களிலே அவர்கள் உள்ளங்களிலே இது மாதிரி காட்சிகள் ஆக்கிரமித்துக் கொண்டால் அவருடைய எதிர்காலம் எப்படி அமையும் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, எல்லா நிலையிலும் ஆபாசம் தான். ஒவ்வொருவரிடத்திலும் செல்போன் இல்லாத உலகம் இல்லை, எல்லாரிடத்திலும் இருக்கிறது. அதிலே வருகின்ற காட்சிகளை விடிய விடிய உட்கார்ந்து இளைஞர்கள் பார்க்கிறார்கள். உறக்கத்தை தொடர்ந்து விட்டு உறக்கத்தை விட்டுவிட்டு அந்த ஆபாச காட்சிகளை பார்ப்பதன் மூலமாக தன்னுடைய உடலுக்கும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறார்கள், உள்ளத்திற்கும் பாதிப்பை ஏற்படுத்தி விடுகிறார்கள், ஈமானுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தி விடுகிறார்கள். பக்தர்களுக்கு முன்னால் நாம் அதை செய்வதற்கு யோசிப்போமா? இப்படிப்பட்ட காட்சிகளை பிறர்களுக்கு முன்னால் நாம் பார்ப்பதற்கு நாம் துணிவோமா? அதுபோல மறைவில் இருக்கிற போதும் அதை தவிர்த்துக் கொள்வதுதான் உண்மையான வெக்கத்தின் அடையாளமாகும். இந்த பண்புகள் நம் இடத்திலே வந்துவிட்டால் ஈமான் உள்ளவர்களாக, ஈமான்தாரிகளாக இந்த உலகத்திலே வாழவும் மரணிக்கும் வாய்ப்பு கிடைக்கும். மறுமையிலும் அல்லாஹ்வுடைய மகத்தான் நற்குள் நமக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் இவைகளை விட்டுவிட்டால் உலக வாழ்க்கையும் வீணாகி போய்விடும், மறுமை வாழ்க்கையும் வீணாகி போய்விடும். அந்த நிலையிலே நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இருக்குகிற கால சூழ்நிலைகளுக்கு சவாலாக நமது வாழ்வை அமைத்துக் கொண்டு இதிலிருந்து நாம் வெற்றி பெறுவதற்கான வழிமுறைகளை நாம் ஆராய வேண்டும். அல்லாஹ்வுமே அப்படிப்பட்ட நேர் வழியை எனக்கும் உங்கள் அனைவர்களுக்கும் வழங்கி அருள்வானாக என்று கேட்டு இந்த உடையரை நிறைவு செய்கிறேன். வாஹதவான் அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். சுன்னத்துல்